விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. மனித வாழ்வில் நட்பு உயர்ந்த ஓர் இடத்தை பெறுகின்றது. எனவே ஆராய்ந்து நட்பு கொள்ளுதல் இன்றியமையாகின்றது. நாலடியாரில் நட்பு பற்றிய பாடல்கள் அற்புதமாக அமைந்துள்ளன. அரசியலில் பகைவரை நட்பாக்கல், நட்பை பிரித்தல் ஆகியவை கூறப்படும். ஆனால் நாலடியார் இத்தகைய நட்பினை கூறவில்லை. மக்கள் ஒருவரோடு ஒருவர் பழகி இன்புற்று மகிழவும், சமுதாயத்தில் கூடி வாழ்வதற்கு தேவையான இதயம் கலந்த நட்பினையே அது மிகச் சிறப்பாக விவரிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நட்பாராய்தல், நட்பிற் பிழைப்பொறுத்தல், கூடா நட்பு என பல நிலைகளில் நாலடியாரில் நட்பு விளக்கப்படுகின்றது. இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்த நிகழ்ச்சியில் நலம் தரும் நாலடியார் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்க வருகிறார் மதிவண்ணன் அவர்கள்.
மிகச்சிறந்த நூலாக திகழ்கின்ற நாலடியார் நமக்கு காட்டுகிற நீதிகளிலே ஒன்று, நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும். அதான் நல் இனம் சேர்தல். வாழ்க்கையில ஒருவன் முன்னுக்கு வர வேண்டுமென்றால் அவனுடைய நண்பர் குழாம் என்பது சிறப்பாக விளங்க வேண்டும். தீ நட்பு என்று திருவள்ளுவர் பாடுகிறார். அதாவது தீயாரோடு சேர்ந்தா நமக்கும் தீய எண்ணங்கள் தான் வருகிறது. நாம் எந்த சூழ்நிலையிலே வாழ்கிறோமோ அந்த சூழ்நிலைதான் மனிதனை தோற்றுவிக்கிறது. வாழ்நிலையை உறுதிப்படுத்துவது ஊழ்நிலை கிடையாது. ஊழ்நிலைதான் விதி. அப்ப ஊழ்நிலைதான் வாழ்நிலையை உறுதிப்படுத்துகிறது என்று நினைக்காதே. வாழ்நிலையை உறுதிப்படுத்துவது சூழ்நிலைதான். எந்த சூழல்ல நாம் வளர்கிறோமோ அதற்கேற்ப நம்ம எண்ணம் வண்ணம் மாறிப்போகிறது. இதை நம்ம உணர வேண்டும். மழை துளிகள் கொட்டுகிறது. மழை துளிகள் கொட்டுகிறது. எந்த இடத்துல கொட்டுகிறது, எந்த இடத்தை போய் எட்டுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். மழை துளிகள் பிறக்கும் பொழுது எல்லாம் அருமையான சுத்தமான தண்ணீர் தான், டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறோம். அப்படின்னா சுத்தமான குடிநீர். அப்ப அந்தரத்திலேயே போய் தண்ணீரை பிடித்தால் அது எல்லாம் சுத்தமான குடிநீர் தான். தனியாக சேகரிக்க வேண்டியதில்லை, தனியாக தயாரிக்கப்படுவதில்லை. ஆகவே அந்தரத்தில் வருகிற நீர் அனைத்தும் சுத்தமான நீர் தான். ஆனா அந்த அந்தரத்திலிருந்து வருகின்ற மழை தண்ணீர் எந்த இடத்துல போய் சேர்கிறதோ அதற்கேற்ப மழை நீர் வண்ணம் மாறிப்போகிறது. சாக்கடையிலே மழை பெய்தா அதுவும் சாக்கடையோடு சாக்கடையாகி நல்ல நீர்தான், ஆனா நாற்றம் எடுத்து ஓட ஆரம்பித்து விடுகிறதப்பா. அதே மழை நீர் கடல்ல பெய்கிறது. கடல்ல பெய்தா நல்ல மழை நீர் தான், உப்பு தண்ணீரோடு சேர்ந்து அதுவும் கரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதே மழை நீர் தான் நல்ல தோட்டங்கள்ல பூத்த மலர்களிலே விழுகிறதப்பா. பூத்த மலர்கள்ல விழுந்தா அந்த மழை நீர் அதுல இருக்கிற மலர்கள்ல இருக்கிற தேனோடு சேர்ந்து அதுவும் இனிக்க ஆரம்பித்து விடுகிறது. கட்டாந்தரையிலே மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கட்டாந்தரையில மழை பெய்தா மழை நீர் அனைத்தும் கொஞ்ச நேரத்துல வறண்டு காணாமற் போய்விடுகிறது. அப்ப சிந்தித்து பாருங்கள், மழை நீர் என்னவோ நல்லதுதான், ஆனா சாக்கடையில விழுந்த நீர் நார ஆரம்பித்து விடுகிறது, கடல்ல விழுந்த நீர் கரிக்க ஆரம்பித்து விடுகிறது, மலர்ல விழுந்த நீர் தேனாக மாறிவிடுகிறது, இன்னும் என்ன தெரியுமா, சிப்பியிலே விழுந்த நீர் முத்தாக மாறிப்போகிறது. மழை துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து என்று பாடுகிறார்கள். அப்ப வாய் திறந்த சிப்பியிலே விழுந்த மழை துளி முத்தாக ஆகிவிடுகிறது. அப்ப என்ன, எல்லா மழை நீரும் நல்லதுதான், ஏன் ஒன்றொன்று மாறிப்போகிறது, சேர்ந்த இடத்திற்கேற்ப வடிவமும் வண்ணமும் வாசமும் மாறிப்போகிறது. அப்படிதான் மனிதன், எல்லாரும் நல்ல மனிதன் தான். எந்த குழந்தை கள்ளமான குழந்தையாக இருக்கிறது, வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சிந்தைன்னா, குழந்தைக்கு கள்ளமே தெரியாது. கள்ளம் புகா பருவம் கந்திரவா உள்ள நிலை, அற்புதமா கண்ணதாசன் பாடுகிறார். அப்ப குழந்தையெல்லாம் வெள்ளை உள்ளம் தான். ஆனா வெள்ளை உள்ள குழந்தைகளாகத்தானே நாம் எல்லோருமே இருந்தோம். இப்பொழுது எப்படி வஞ்சம் வந்தது, சூது வந்தது, அறியாம வந்தது, பொறாம வந்தது, எல்லாம் சேருகிற இடம். ஆகவே என்ன புத்தகம் படிக்கிறோமோ அதற்கேற்ப கருத்துக்கள், என்ன தொலைக்காட்சி பார்க்கிறோமோ அதற்கேற்ப கருத்துக்கள், எந்த மக்களோடு பழகுகிறோமோ அதற்கேற்ப அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை பாதிக்கிறது. ஆகவே மனிதனுக்கு சொல்வதை கவனமாக நாம் மனதில் பொருத்திக் கொள்ள வேண்டும். ஊழ்நிலையை விட மனிதனுடைய சூழ்நிலையே அவனுடைய வாழ்நிலையை நிச்சயிக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சர்க்கம்ஸ்டன்சஸ் மேக்ஸ் எ மேன் என்று சொல்கிறார்கள், சூழ்நிலை மனிதனை உருவாக்குகிறது. அப்ப நல்ல சூழல்ல நம்ம விளங்க வேண்டும். நாரடியார் என்ன காட்டுகிறது தெரியுமா? நீ பெரிய சக்தியான இறைவனிடம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நல்லவர்களோடு சேர்கிற வாழ்க்கையை எனக்கு தா என்றுதான் வேண்டிக் கொள்ள வேண்டும். பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வளரும். ஆகவே வளர்விரை இருக்கிறது, நாளும் வளர்கிறது. ஒன்றாம் விரை, இரண்டாம் விரை, மூன்றாம் விரைன்னு 15 நாள் வளர்விரை வளர்கிறது. அதுவே தேய்விரை என்ன ஆகிறது? தேய்ந்து தேய்ந்து கடைசியில் அமாவாசையாக நிலவு இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப தீயவர் நட்பு தேய்ந்து தேய்ந்து கடைசியில இல்லாமல் போய்விடும் அப்பா. ஆனா பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும். அப்ப நாம் கேட்க வேண்டிய வரம் என்ன தெரியுமா? நல்லவர்களோடு சேருகிற வாழ்க்கையே எனக்கு தா. ராமலிங்கர் இறைவனிடம் போய் கேட்கிறார், 11 முறை வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன வேண்டும் வேண்டும்னு கேட்கிறார்? நம்மவர்களும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன வேண்டும்னு கேட்கிறார்கள்? கார் வேண்டும், கலர் டிவி வேண்டும், கட்டிடம் வேண்டும் என்று நம்முடைய ஆசை இருக்கு பார்த்தீங்களா? நிறைய ஆசை இருக்கிறது நமக்கெல்லாம், சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, இப்படி நிறைய ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனா ராமலிங்கர் என்கிற பெரியவரும் போய் கேட்டார், வேண்டும் வேண்டும்னு கேட்டார். என்ன வேண்டும்னு கேட்டார் தெரியுமா? அதி அற்புதமாக சொல்கிறார், எனக்கு 11 வேண்டும் அப்பா என்றான். 11 என்னென்ன? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். முதல் வேண்டுமாக என்ன வைத்தார் பாருங்கள். அவர் கேட்கிற 11 வேண்டும் நாம் கேட்கிற வேண்டும் பட்டியல்ல கிடையாது. நாம் கேட்பதெல்லாம் வேற வேண்டும் வேண்டும்னு கேட்கிறோம். அவர் எது வேண்டும்னு சிந்தித்து சீர்தூக்கி ஆராய்ந்து அறிவாலே தேர்ந்து சொல்கிறார். எதை? நாளடியார் சொல்வதைத்தான் அவரும் கேட்கிறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்ப எது வேண்டாம்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு எனக்கு வேண்டாமப்பா. அப்ப நல்லவர்களுடைய நட்பு தான் எனக்கு வேண்டும். நல்லவர்களுடைய நட்பால தான் மனிதன் வாழ்க்கையில முன்னேறுகிறான். படித்த படிப்பினாலே, கிடைத்த வேலையினாலே, வந்த செல்வத்தினாலே ஒருவனுடைய வாழ்க்கை விளங்குகிறது என்று நினைக்காதே. உனக்கு கல்வி இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனா தீயவர்களோடு சேர்ந்தா உன் வாழ்க்கை மாறி போகிறது. அதாவது ஒருவர் நிறைய படித்தார், படித்ததற்கு ஏற்ப ஒரு மாதத்திற்கே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எங்க சம்பாதிக்கிறார்? வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரா? கிடையாது, உள்ளூர்லேயே, அவர் படித்த ஊரிலேயே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு சிறந்த படிப்பு, அவ்வளவு நுண்கலையை தேர்ந்து வைத்திருக்கிறாரப்பா. பொறியியல்ல மிகச்சிறந்த நிபுணராக விளங்குகிறார். ஆகவே அவருக்கு நல்ல வேலையை கொடுத்தார்கள். அருமையான கணினி துறையிலே பல விஷயங்களை கற்றவர். ஆகவே அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்தார்கள். சரி, நல்ல சம்பளம் கொடுத்தவர்களுக்கு சிறந்த முறையிலே மணப்பெண் அமைந்தால் நல்ல கல்யாணம் நடந்தது, வாழ்க்கையில் ஈடுபட்டார். பிறகு என்ன தெரியுமா நடந்தது? அந்த இளம்பெண் ஒரு நாள் அழுதாள். என்ன காரணம்னு கேட்டேன். உன் கணவன் தான் நன்றாக சம்பாதிக்கிறானே? இல்ல, நிறைய சம்பாதிக்கிறார், ஆனால் வேறு வழிகளிலே சென்று விடுகிறார். இப்ப சிந்தித்து பாருங்கள், 1 லட்சம் ரூபாய் வாங்குகிற கணினி அறிவு என்ன ஆனது? தீயவர்களோடு சேர்ந்ததனால் அறிவு மாறி போகிறது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள்னா சாதாரணம் கிடையாது. அப்ப அகாடமி குவாலிபிகேஷன் சொல்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற கல்வி, பட்ட படிப்பு, அதற்கு தருகிற சம்பளம் 1 லட்சம். ஆனா அவனுடைய ஒழுக்கம் எப்படி போகிறது பாருங்க, அறிவு மாறி போகிறது. இதைத்தான் அழகாக நீதிநூல் சுட்டி காட்டுகிறது. மனத்து உளது போல் காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு. இந்த அறிவுங்கிறது என்ன தெரியுமா? இனம். நீ சேர்கிற இனத்தோடுதான் உனக்கு அறிவு இருக்கிறது, தவிர மனத்தில் இருக்கிற மாதிரி காட்டுகிறது. ஆனா இந்த அறிவு மாறி போகிறதப்பா. அப்ப நல்லவர்களோடு சேர வேண்டும். படித்த படிப்பு உறுதியாக விளங்க வேண்டும்னா நல்லவர்களோடு சேர வேண்டும். அதை நாளடியார் அருமையாக சொல்லி காட்டுகிறதப்பா. தென்னை மரத்தின் ஓரத்திலே புல் வளர்ந்திருக்கிறது. என்ன அழகாக ஓமைப்படுத்துகிறது பாருங்க நாளடியார். புல் எங்கும் வளர்ந்திருக்கிறது. எங்கும் வளர்ந்திருக்கிற புல்லை எளிதாக வெட்டி விடலாம். அடுத்த வினாடி மண் வெட்டி கொண்டு 1 வினாடியில வெட்டி விடலாம். இல்லாவிட்டால் கையாலேயே கொஞ்சம் வலிமையோடு பிடுங்கினால் புல் வந்துவிடும். ஆனா அதே புல்லே தென்னை மரத்தின் ஓரத்துல வளர்ந்திருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. ஆகவே கொள்ளை இரும் புணத்து குற்றி அடைந்த புல் ஒல்காவே ஆகும் உழவர் உழுபடைக்கு. இதெல்லாம் நாளடியார் என்ன அருமையான ஓமை காட்சிப்படுத்துகிறது பாருங்க. நீ புல்லாக இருந்தாலும் தென்னையின் ஓரத்தில் வளர்ந்தா உன்னை யாரும் பிடுங்க முடியாது. அப்ப உன்னிடம் வலிமை குறைந்திருந்தாலும் பெரியவர்களை சார்ந்திருந்தால் நீ நல்ல நிலையிலே வாழலாம் என்று காட்டுகிறது. அவ நாமே நல் ஒழுக்கங்களோடும் சிறந்த விஷயங்களோடும் வளர்ந்தா எப்படியெல்லாம் விளங்கலாம். ஆகவே இந்த உலகத்தில் சிறந்ததே அறிவுடையாரை சேருதல், நல்ல அறிவு நூல்களை படித்தல். உலகத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? நாளடியார் காட்டுகிறது, நீ பெரிய மோட்ச லோகத்துக்கு போகலாமப்பா, மேல வைகுந்தத்திற்கு போகலாம். கைலாய ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். ஆனால் நாளடியார் என்ன தெரியுமா காட்டுகிறது, நீ விண்ணுலகத்தில் போய் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்காதே, அதைவிட மிகச்சிறந்த மகிழ்ச்சியான உலகம் இங்கே இருக்கிறது என்று நாளடியார் தான் காட்சிப்படுத்துகிறது. என்னடா அந்த உலகம்னா, நல்ல அறிவுடையர் நல்ல ஒழுக்கமுடையவர் இவர்களுடன் கூட்டுறவில் இருந்தால் நல்ல சான்றோர் மிகச்சிறந்த பக்தர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கமுடையவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய கூட்டுறவிலே நீ விளங்கினால் உனக்கு மேலுலக வாழ்க்கை தேவை கிடையாது. அதைவிட சிறந்த வாழ்க்கையப்பா இது. தவளரும் தொல் கேள்வி தன்மையுடையார் இகழிலர் எகுடையார் தம்முள் குழியி நகலின் இனிதாயிற் காண்பாம் அகழ்வானத்து உம்பர் உறைவார் பதி. ஆகவே அகல் வானத்தில் தெய்வம் இருக்கின்ற இடம் எப்படி எப்படி விளங்குகிறது, அதை ஒன்றும் பிறகு பார்க்கலாம், அதை பற்றி நம்ம பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதைவிட சிறப்பான இடம் இங்கேயே இருக்கிறது. அது என்னென்ன? நல்ல ஒழுக்கமுடைய சான்றோர்களுடைய கூட்டுறவிலே நீ வளர்வதுதான் என்பதைத்தான் மிகச் சிறப்பாக நல்லினம் சேர்தல் என்று நாளடியார் மிக மிக அற்புதமாக காட்சிப்படுத்துகிறது. அப்பொழுது நாம் வாழ்க்கையிலே என்ன பெற வேண்டும் என்பதை இந்த நீதி நூல் தெல்ல தெளிவாக விளக்குகிறது என்று புரிந்து கொள்கிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் வளர்ப்பினிலே என்று பாடுகிறார்கள். அவ வளர்ப்புனா என்ன? தினசரி நாம் பார்க்கிற காட்சிகள், தினசரி நமக்கு பழக்கமாகிற மனிதர்கள், அறிமுகமாகிற மனிதர்கள், இவர்களைத்தான் காட்டுகிறது. ஆக எல்லோரும் சிறந்த முறையிலே வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் நல்ல சிந்தனைகளை நாளும் படிக்க வேண்டும். நல்ல தேர்ந்து தேர்ந்து ஒரு நாள் படித்தால் போதாது, எதுவுமே தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்தால் அது வந்து, அதாவது முதல்ல ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணம் தொடர்ந்து வந்தாதான் அந்த எண்ணமே வண்ணம் பெறும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின் என்றுதான் திருக்குறள் காட்டுகிறது. அந்த எண்ணத்துல வலிவு இருக்க வேண்டும். அதைத்தான் நாளடியார் சொல்கிறது, எதை நீ எண்ணினாலும் தொடர்ந்து நினை, கான்சன்ட்ரேஷன் என்று சொல்கிறார்களே, ஒருமைப்பாடுன்னு அர்த்தம், ஒன்றி இருந்து நினைமின்கள் என்று அற்புதமாக சொல்கிறது. எதை நினைத்தாலும் ஈடுபாடோடு நினைக்க வேண்டும். ஏதோ ஒரு வினாடி நினைப்பது, ஒரு நாள் நினைப்பது, எதையும் ஒரு நாள் நினைப்பது கூடாது. சரி, பல நாள் நினைப்பதா? பல நாள் நினைப்பதும் பலன் தராது. தொடர்ந்து ஒன்றிலேயே உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எப்படி எண்ணுவர்? எதை நினைத்தாலும் அதுவாக ஆகலாம். ஆகவே எப்படி தெரியுமா? எண்ணியது திண்ணியதாக நினைக்க வேண்டும். அதாவது ஒரு நாள் ஒன்றை எண்ணுவதோ பல நாள் ஒன்றை எண்ணுவதோ ஆசை, ஆசை நமக்கு கூடாது. ஒன்றே நினைத்தால் அதுதான் லட்சியம்னு அர்த்தம். சில நாள் நினைப்பது ஆசை, ஆசைப்படுவது மனிதனுக்கு கிடைக்காது, ஆனால் லட்சியப்படுவது கட்டாயம் கிடைக்கும். ஆகவே பல நாள் பல காலம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை காலம் முழுவதும் இதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருந்தால் அந்த லட்சியம் கட்டாயம் ஈடேறுகிறது. அப்ப சில நாள் நினைப்பது ஆசை, பல நாள் ஒன்றையே மேலும் மேலும் பலப்பட உறுதிப்பட நினைப்பதுதான் லட்சியம். அப்ப லட்சியத்தை அடைய வேண்டும். அந்த லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? சிறந்த கல்வி கற்க வேண்டும்னு சொல்லிவிட்டார். அந்த கல்வியும் அருமையான கல்வியாக கற்க வேண்டும். அப்பா ஒழுக்கத்தை தருகிற கல்வியை படினார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? நல்லவர்களோடு சேர். உனக்கு கல்வி வந்து விட்டது, ஒழுக்கம் தருகிற கல்வி வந்து விட்டது, இருந்தாலும் சூழ்நிலையினாலே அந்த கல்வி உனக்கு மாறி போய்விடும். ஆகவே மனம் தீயதைத்தான் விரும்புகிறது. ஆகவே மனதை உறுதிப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த நீதி நூல்லாம் எதற்காக வந்தது? மனதை உறுதிப்படுத்துவதற்கு தான். எத்தனையோ படிக்கிறோம், எத்தனையோ கேட்கிறோம், ஆனால் மனம் ஒழுங்காக இருக்கிறதா? வினாடி நேரத்தில் மனம் கீழான செயல்களில் இறங்கி விடுகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள், உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே தவறு செய்து விட்டேன். அப்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலை எப்படி வருகிறது? அறிவு வசப்படவில்லை என்று தெரிகிறது. அப்ப அறிவு வசப்படுவதற்குத்தான் அருமையான நீதி நூல்கள் விளங்குகிறதப்பா. அந்த நீதி நூல்கள்ல தலையாய நூலாக நாலடியார் விளங்குகிறது. திருக்குறள் மக்களிடம் பரவுகிறது. அதே மாதிரி நாலடியாரும் பரவ வேண்டும். இந்த நாலடியார் நலம் தருகிற நூலாக விளங்குகிறது. நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிறான். அப்ப நலம் நலமறிய ஆவல் என்பது உண்மையாக உனக்கு இருக்குமானால் நாலடியார் நூல் என்ற நூலை நீ தேடி படிக்க வேண்டும். அந்த நூல், அந்த நூலறிய ஆவல் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில நாளும் நாளும் நல்லது பிறக்கும், நலம் விளங்கும், நம்முடைய குலம் விளங்கும். நாளும் நாம் சிறக்க நீதி நூற்களின் தலையாய நூற்களாக விளங்குகிற நாலடியாரை நாம் படிக்க வேண்டும். படிப்பது மட்டும் போதாது, படிப்பதின் பயனாக நாம் அதன் பயன் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை, அது மட்டும் போதாது, கற்றபின் நிற்க அதற்கு தக. படித்ததின் வழி ஓரளவுக்காவது நிற்க வேண்டும். ஓரளவு என்று சொல்வதே தவறு, முழுவதாக நிற்க வேண்டும். இருந்தாலும் மனிதன் அந்த பக்கம் வர வேண்டும் என்பதற்காக ஓரளவு என்று சொல்கிறோம். ஆகவே அந்த இலட்சியத்தில் உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட்டால், நல்லவர்களோடு சேர்ந்தால் நம் வாழ்க்கை பிறை போல நாளும் நாளும் ஒளிரும். ஒரு நாள் பௌர்ணமியாக நம்முடைய வாழ்க்கை விளங்கும்.
இனி இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்த நிகழ்ச்சியில் நலம் தரும் நாளடியார் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்கிச் சென்றார் மதிவண்ணன் அவர்கள். இவ்வுரையின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு ஃபிலோமி அலெக்ஸ். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.